ஆஸ்திரேலியாவில் குறைந்தபட்சம் ஒரு மரணம் உட்பட உலகெங்கும் மரணங்கள் ஏற்பட காரணமாக அமைந்த டக்காட்டா வகை ஏர்பேக்ஸ் பொருத்தப்பட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான கார்களை திருப்பி அழைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மீளப்பெறப்படுகின்ற மோட்டார் வாகனங்களின் வகைகள் மற்றும் விவரங்களை உதவி கருவூல காப்பாளர் மிஷேல் சுகார் இன்று காலை வெளியிட்டார். ஃபோர்ட், ஹோல்டன் மற்றும் வால்ஸ்வெகன் அடங்கலாக பல உற்பத்தியாளர்களின் வாகனங்களின் ஆபத்தான வெடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய டக்காட்டா ஏர்பேக்ஸ் பொருத்தப்பட்டுள்ளன. எனவே அவ்வகையான வாகனங்கள் மிக விரைவாக மீள அழைக்கப்பட்டு பதில் ஏர்பேக்ஸ் பொருத்தப்பட வேண்டும் என பிரதமர் மல்கம் டர்ன்புல் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்தார். இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய உதவி கருவூல காப்பாளர் இவ்வாறு கூறினார்.
The compulsory recall notice requires all vehicle suppliers to recall and replace the defective airbags in their vehicles within a specified time frame. To ensure a coordinated recall of this quite large size and scale, suppliers may recall all affected vehicles and replace all defective Takata airbags on a rolling basis, but these must be completed by 31 December 2020.
நகரங்களில் காற்று மாசுபடுவதை தடுக்கும் நோக்கில் நகரசபைகள் தத்தமது நகரங்களில் டீசல் வாகனங்கள் மீதான தடைகளை விதிக்கலாம் என ஜெர்மனி நாட்டின் மத்திய நிர்வாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனால் மில்லியன் கணக்கிலான கார் உரிமையாளர்கள் ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூர் அதிகாரிகள் காற்று மண்டலத்தை மேம்படுத்துவதற்கான அவர்களின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக உள்ளூர் பகுதிகளில் இருந்து பழைய டீசல் வாகனங்களை சட்டப்பூர்வமாக தடை செய்ய முடியும் என்று ஜெர்மனியில் உள்ள மத்திய நிர்வாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் நகர்களின் உள்ளேயான பயணங்கள் மற்றும் கார் உற்பத்தி தொடர்பிலான வியாபாரங்களில் பாரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஜெர்மனியில் உள்ள சுமார் 70 நகரங்களின் நைட்ரஜன் டைஆக்சைடு அளவானது ஐரோப்பிய ஒன்றிய நகரங்களின் சராசரி அளவை விட அதிகம் என கடந்த வருடம் பதிவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நேஷனல்ஸ் மற்றும் லிபரல்ஸ் கட்சிகளிடையேயான கூட்டணி ஒப்பந்தம் ஒன்று கடந்த திங்கள் அன்று மைக்கேல் மெக்கோமெக் மற்றும் மல்கம் டர்ன்புல் ஆகியோரினால் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது நேஷனல்ஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் பானபி ஜோய்ஸ் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் இருந்து அதே விதிகள் எந்தவித மாறுபாடுமின்றி சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் இன்று தெரிவித்துள்ள அதேவேளை அந்த உடன்படிக்கை விவரங்கள் ஒருபோதும் பகிரங்கப்படுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் உள்ளவற்றை தகவல் சுதந்திர சட்டத்தின்படி பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என லேபர் கட்சி கடந்த வருடம் வழக்கு தாக்கல் செய்த போதிலும் நீதிமன்றினால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த வழக்கினை எதிர்கொள்வதற்கு அரசு 87,000 டாலர்களை செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டதாக பாராளுமன்ற கேள்வி நேரத்தின் போது பிரதமர் தெரிவித்தார். வயதானவர்களை மோசடி செய்து ஏமாற்றி வந்தார் என்ற குற்றச்சாட்டில் குயின்ஸ்லாந்து மாநில காவல்துறையினரால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட இந்திய நாட்டு பிரஜை ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோதமாக வாழ்ந்து வந்துள்ளார் என தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலிய வரி திணைக்குழு அலுவலர் போல் ஆள்மாறாட்டம் செய்து 3 முதியோர்களிடம் தலா $5,000 மோசடி செய்துள்ளதாக 33 வயதான ரிஞ்ச் குமார் ஜோஷி கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். இதேவேளை ஜோஷி பண்ணையொன்றில் உதவியாளராக பணிபுரிந்து வந்ததாகவும் அவரின் வங்கிக் கணக்கிற்கு குறிப்பிட்ட அந்த தொகை பணம் எவ்வாறு வந்துள்ளதென்பது புதிராக உள்ளதாகவும் ஜோஷியின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் மறதி நோயினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 250 பேர் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயினால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் சரியான உதவிகளையும் பராமரிப்புகளையும் பெற்றால் அந்நோயினை இலகுவாக எதிர்கொள்ள முடியும் என டிமென்ஷியா ஆஸ்திரேலியாவின் சிஇஓ மாரி மெக்கேவே தெரிவித்துள்ளார். இந்நோய் அறிகுறி தென்பட்டவுடன் உதவியை நாடும்படி அவர் கூறியுள்ளார்.
We've got over 100 different help sheets on our website in 30 different languages. So really important that they seek support and they find that they can connect with other people, that their care is better in a way and they're not as socially isolated as they may have been at home. Going into care can be a very positive thing for many people.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ராக்மெலன்ஸ் பழங்களில் லிஸ்டீரியா என்னும் தொற்று ஏற்பட்டுள்ளதால் ஒரு விக்டோரிய மாநிலத்தவர் மற்றும் 9 நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இது ஆபத்தானதாகும். பாதிக்கப்பட்ட ராக்மெலன் பழங்கள் விற்பனை இடங்களில் இருந்து அகற்றப்பட்டு விட்டதாக விக்டோரிய டெபுட்டி சீஃப் ஹெல்த் ஆபீசர் டாக்டர் பிரெட் சொதன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து வருவதற்கு விண்ணப்பிப்போர் தமது சொந்த நாடுகளில் இருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே ஸ்கிரீனிங் எனப்படும் பின்னணி மதிப்பீடுகளை நடத்தும் விதத்தில் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவர அரசு உத்தேசித்துள்ளது. இப்புதிய உத்தேச சட்ட மாற்றத்தின்படி ஆஸ்திரேலியா வருவதற்கு முன்பாக அவர்களது சொந்த நாட்டில் இங்கு ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கும் போது மற்றும் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கும் போது என மூன்று நிலைகளில் குடிபெயர்ந்து வருவோருக்கு அவர்கள் பற்றிய மதிப்பீடு அமையவுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விசா விண்ணப்ப அமைப்பு முறையை தனியார் மயமாக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அத்துடன் ஆஸ்திரேலியாவின் புதிய விசா வர்த்தகத்திற்கு ஓர் உலகளாவிய டிஜிட்டல் தளத்தை வடிவமைத்து செயல்படுத்துவதற்கு ஒரு தனியார் வழங்குநரை அரசு நியமிக்கவுள்ளது. ஹோம் அஃபேர்ஸ் திணைக்களத்தின் உதவிச் செயலர் ஆண்ட்ரூ காஃபர்ட் அண்மையில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டில் உலகளாவிய டிஜிட்டல் தளம் குளோபல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை உருவாக்கும் தனது திட்டத்தை பகிர்ந்து கொண்டார். தற்போதைய விண்ணப்பங்களில் கால்வாசி காகித மூலமான விண்ணப்ப படிவங்களே ஆகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 78 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் ஒரு சதம், 50 இந்திய ரூபாய் 82 காசுகள், 1.03 சிங்கப்பூர் டாலர், 3.06 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டுச் செய்திகள். பிரபல டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரருக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் விருது வழங்கப்பட்டுள்ளது. உலக டென்னிஸ் விளையாட்டில் முதலாம் இடத்தில் இருக்கும் ரோஜர் ஃபெடரர் கடந்த வருடம் 5வது ஆஸ்திரேலியன் ஓபன் மற்றும் 8வது விம்பிள்டன் பட்டங்களை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
I'd like to thank now the academy. You guys are incredible athletes. I'm very humbled to stand up here today and stand in front of you and receive these awards voted by you guys. I really appreciate that. The Laureus Foundation, you guys do amazing work. Really, you do. Everybody have a wonderful evening. This means the world to me.
ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான 4 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் ஆரம்பமாகிறது. டர்பன் மைதான ஆடுகளத்தை பொறுத்தமட்டில் வேகப்பந்து வீச்சாளர்களின் கைவரிசை மிகவும் ஓங்கியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 32 செல்சியஸ், அடிலைட் மேகமூட்டமான காலநிலை 28 செல்சியஸ், மெல்பர்ன் காலையில் மழை கொட்டக்கூடும் 21 செல்சியஸ், ஹோபார்ட் ஓரிரு மழை 18 செல்சியஸ், கன்பரா வெயிலார்ந்த காலநிலை 29 செல்சியஸ், சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 26 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ், டாவின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.